আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহ আলহামদুলিল্লাহ রাব্বিল আলামিন والصلاه والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا والصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي يدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين படைத்தாழ்வோனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் நாடியவனாக, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉத் தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் நாடியவனாக, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉத் தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும், குறிப்பாக அஹமதுல்லா பைத்தி அழகாக நமக்கு யாத்து தந்த ஷேக் அப்துல் காதிர் தைக்கா ஷாஹிப் ஒலியுல்லாஹ் ரலியுல்லாஹ் அன்ஹு அவர்களுடைய அருமந்த ஆசியை நாடியவனாக இந்த சிறப்பான தொடரை தொடர்கிறேன். அல்லாஹு தாலா இதை நல்ல அமலாக அங்கீகரித்தார்கள் புரிவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா கண்ணிய நபியின் புனிதமான சிறப்பு இயல்புகளை பற்றி பேசக்கூடிய புனிதமான இடத்தில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே ஈருலக வேந்தர் கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அருகிருக்கச் செய்வானாக. அவர்களின் பொற்பாதங்களை கட்டி பிடித்து முத்தமிடும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்தல் புரிவானாக. உலகில் வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்று அதை சஹாபாக்களும் தாபியீன்களும் தபஉத் தாபியீன்களும் ஔலியாக்களும் ஷுஹதாக்களும் இமாம்களும் எடுத்து நடந்தார்களோ, அத்தகைய சுன்னத்துல் ஜமாத்தினுடைய புனித பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹு வழிநடக்கச் செய்து உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி நாயகத்தை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவதோடு, அவர்கள் அரசாட்சி செய்யக்கூடிய மதீனா முனவ்வரா சென்றவர்களை பலமுறை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்தல் புரிவானாக. அல்லாஹுடைய திருலுக்காவை தந்தல் புரிவதோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதத்தில் கேட்ட துஆவின் அடிப்படையில் ரஜபு ஷஅபான் மாதங்களை அல்லாஹ் நமக்கு பரக்கத்தாக்கி தந்து ரமலானை அடையச் செய்து ரமலானில் குர்ஆன் ஓதுதல், அல்லாஹுவை வணங்குதல் மற்றுமுள்ள நற்செயல்களில் அதிகம் அதிகம் ஈடுபடக்கூடிய நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, ஹாதியன் நிலத்தரீக்கில் காதிரியில் முஜித்தபி என்ற அந்த அடியினுடைய விளக்கத்தின் தொடரை சற்று விளக்கமாக, தரீக்கா என்ற அடிப்படையில் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்பதற்கு முன்னால் ஒரு செய்தியை ஹசரத் அவர்களுடைய வேண்டுதலின்படியும் நல்ல செய்தியாக நமக்கு பலனுள்ள செய்தியாக இருப்பதால் உங்களுக்கு வேண்டுகிறேன். நீங்கள் அதை மனதில் நிறுத்தி அஹமதுல்லா மஜிலிசுகளிலே, பைத்து படிக்கக்கூடிய மஜிலிசுகளிலே அதை கவனமாக இருக்க வேண்டும். துக்குத்த திக்ரஹு என்று ஒரு பைத்தில் சிலதில் துக்குத்தேன்னு பிரிண்ட் போட்டு வச்சுருக்காங்க, அது சரியில்லை. துக்குத்து அப்படின்னு படிப்பது சிறந்தது. அந்த அடிக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சமயமே ரெண்டு முறையிலையும் விளக்கம் சொல்லலாம், இருந்தாலும் துக்குத்தூன்னு சொல்வது தான் சிறந்தது. நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருந்தேன் என்ற அடிப்படையில் துக்குத்தூன் சொல்வது தான் சரியான விளக்கம். அப்பா அவர்களுடைய பாடலும் துக்குத்தூன் தான் இருந்தது. பழைய காலத்தில் அது அச்சடிக்கப்பட்ட அச்சடிப்புகள்லையும் துக்குத்தூன் தான் இருக்குது. இப்போ புதிய காலத்தில் அது எப்படி ஏற்பட்டதுன்னு உள்ளது தெரியல. துக்குத்தூன் நீங்கள் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். மஜிலிஸ்களில் அப்படி படிக்கக்கூடியவங்களுக்கு அன்பான முறையில், அதில் கடுகடுப்பை கையாளாமல் அன்பான முறையில் துக்குத்தூன் படிங்க. பெரியார்கள் நமக்கு சொல்லித்தாராங்கோ, நாதாக்கள் அதை நமக்கு அந்த முறையில் தான் வலியுறுத்தி தந்திருக்காங்கன்னு உள்ள முறைகளை இன்ஷா அல்லா எடுத்து சொல்லுவாங்க. அல்லாஹ் தௌஃபீக்காக்கி தருவானாக. அடுத்து லே யஸீதுல் ஹுப்பு மின்னி அன் அசூர கா நபி, அந்த அடியை படிக்கக்கூடிய சமயம், லே லேன்னு சொல்லக்கூடிய சமயம், லே யஸீதுன்னு சொல்லக்கூடிய சமயம், நிச்சயமாக உறுதியாக அதிகமாகிறது, அதிகமாகிக் கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் வருது. அதையே நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக லேன்னு படிக்கிறதுக்கு போக லா யஸீதுன்னு படித்தா அதிகமாகலேன்னு அர்த்தம் நேர மாற்றமாயிருது. லே யஸீதுல் ஹுப்பு மின்னி, என்றிருந்து பிரியம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, அல்லாஹ் அதிகமாக்கி தரணும் நமக்கு. நபியே, உங்களை நாங்கள் சந்திப்பதற்கு எங்களுக்குள்ள பிரியம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நம்ம உறுதியாக சொல்லக்கூடிய வார்த்தையில ஒரு சின்ன கவனக்குறைவுனால என்ன ஏற்படுது, லான் வருது, அது நபியை காட்டும், இல்லைன்னு உள்ளதை காட்டுது மாதிரி அர்த்தத்தை மாற்றுறதுனால அதில் மிகவும் கவனமாக இருக்கணும். இந்த துக்குத்தூன் உள்ளது கூட இவ்வளவு பெரிய விதர்ப்பமான அர்த்தத்தை உண்டாக்காது, அது தவறுன்னு உள்ளதை வச்சிருந்தா கூட இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை நம்ம மஜ்லிஸ்களில் நம்ம பெரியவங்கோ வயதில் முதிர்ந்தவங்கோ மஜ்லிஸ்களை நடத்தக்கூடிய பெரியார்கள், பெரிய பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள் எல்லாம் கவனமாக இருந்து இதை மக்கள்கிட்ட போதிக்கும்படி, அன்பாக போதிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். அல்லாஹ் நம்மை எல்லா விஷயங்களிலும் சீர்திருத்தி தந்தரல் புரிவானாக. ஹாதியன் இல தரீக்கில், அதில் தரீக்கா என்ற வார்த்தையை அப்பா அவர்கள் அழகாக உயிர் பயன்படுத்தி அதுலேயும் காதிரியா தரீக்கால எங்களை வழிநடத்த வைங்க ரசூலுல்லா வேன், ரசூலுல்லாட்ட ஒரு அருமையான வேண்டுதலை வச்சாங்க. தரீக்கா என்றால் என்ன, தரீக்காவினுடைய அமைப்புகள் என்ன என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் இப்போ குறிப்பாக பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், தரீக்கான் உள்ளது சஹாபாக்கள் காலத்தில் இல்லையே. சஹாபாக்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன தரீக்கால இருந்தாங்கோ, இதுக்கு எப்படி என்கிருந்து இந்த கேள்வி புறப்பட்டதுன்னா, அபூபக்கர் நாயகம் என்ன மதுஹபு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன மதுஹபு இப்படின்னு கேள்வி கேட்டு ஏதோ அவங்க ஒரு பெரிய அறிவாளி மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள மாதிரி ஒரு கேள்வி கேட்டா, இப்போ நீங்கள் ஓதிக்கிட்டு இருக்கீங்களே குரான், இந்த குரான் அபூபக்கர் நாயகம் ஓதுனாங்களா, அப்போ நீங்கள் இந்த குரானை வச்சு ஓதுது பிதாத்து தானே, இதே குரானு பிரிண்டு போட்டு இது மாதிரி ஜெம்மு செய்து சஹாபாக்களுடைய காலத்தில் ஓதப்பட்டுட்டா இருந்தது, இல்லை இந்த புகாரி இப்போ எதுக்கு எடுத்தாலும் புகாரியை புரட்டு புகாரியை புரட்டுன்னு சொல்லுவாங்களே, இந்த புகாரி அபூபக்கர் நாயகம் புரட்டின புகாரியா, இல்லை உமர் நாயகம் புரட்டின புகாரியா, இல்லை சஹாபாக்கள் யாராவது இப்படி ஹதீஸ்களுடைய ஒரு தொகுப்பை கண்டிருப்பாங்களா? இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு தெளிவான கருத்தை வழங்கணும், ஹதீஸ்களை எழுதி வைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதியே கொடுக்கல. இன்னும் தெளிவாக கொஞ்சம் இந்த விஷயத்தை கடுப்பமாக விளங்கணும்னா, விதேத்து விதேத்துன்னு சொல்லி ஆளுகளை குழப்பம் உண்டாக்காங்களே, அவங்ககிட்ட கேட்குறோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கோ குர்ஆன் அல்லாததை எழுதி வச்சுருந்தா அழிச்சு போடுங்க எரிச்சு போடுங்க. அபூபக்கர் நாயகத்துக்கு ஒரு பிரதி இருந்துதான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவாங்கோ, அது அபூபக்கர் நாயகம் மௌத்து அவங்களுடைய வஃபாத்தினுடைய கடைசி நேரத்தில் சொன்னாங்களா, மகளே ஆயிஷா அந்த பிரதியை எடுத்துகிட்டு வாருங்க, அதில் நான் கொஞ்சம் ஹதீஸ்களை எழுதி வச்சிருக்கேன், அதை எடுத்து கொண்டு வர சொன்னது எதுக்கா வேண்டி, அதை தீல போட்டு எரிச்சிருங்கன்னு சொன்னாங்க. என்ன காரணம், குர்ஆன் தொகுக்கப்படலை, ஹதீஸு குர்ஆன் ரெண்டும் சேர்ந்து குழம்பிடக்கூடாது மக்களுக்கு, எனவே அதை அப்படியே தீல போட்டு எரிச்சிருங்கோ. அபூபக்கர் நாயகம் இந்த புகாரியை பார்க்கல மட்டும் கிடையாது, அப்படி ஒரு சிறிய தொகுப்பு தான் எழுதி வச்சிருந்ததை கூட மக்கள்கிட்ட காட்ட வேண்டான்னு சொன்னாங்களே, இன்னைக்கு புகாரின்னு தூக்கிட்டு நடந்துக்கிட்டு அந்த புகாரியில் வருதான்னு கேட்கீங்களே, இது பிதாத் இல்லையா? அப்போ உங்களை பார்த்தா நாங்கள் கேள்வி கேட்குறோம், தயவு செய்து தன் கண்ணாடி மாளிகைக்குள்ளே இருந்து கல் எறிஞ்சா அதுக்கு யாருக்கு ஆபத்தாக இருக்குன்னு அவங்களே விளங்கிக்கிடணும். நம்ம தெளிவான பாதையில் இருக்கிறோம், நம்ம ஏகு கோட்டைக்குள்ளால இரும்பு கோட்டைக்குள்ளால இருந்துக்கிட்டு ஷைத்தானை நோக்கி கல்லறியுமே தவிர வாரவம் போறவனை நோக்கி நம்ம ஒரு காலமும் கல்லறிவது கிடையாது. நம்ம கண்ணாடி மாளிகை கற்பனை மாளிகை நமக்கு கிடையாது, நாதாக்களால் உருவாக்கி தந்த, சஹாபாக்களால் உருவாக்கி தந்த, கண்மணி நாயகத்தால் அதற்கு வடிவமைப்பு தந்த, அஸ்திவாரம் இடப்பட்ட, குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு அஸ்திவாரம் இடப்பட்ட அழகான கோட்டைக்குள்ளால் இருந்து கொண்டு சஹாபாக்களால் அதற்கு சுவர்கள் எழுப்பப்பட்ட, அதுவும் இரும்பு தூண்களை கொண்டு சுவரெழுப்பப்பட்ட அந்த கோட்டைக்குள்ள நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. காரணம், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாதை, அந்த பாதை தெளிவுபடுத்தப்பட்ட பாதை, அந்த பாதையில நம்ம இருக்கிறோம். நம்மளை பார்த்து புகாரின்னு கேட்டா நம்ம புகாரியை பார்த்து விதேகத்துன்னு சொல்லல, தரீக்காவை பார்த்து விதேகத்துன்னு சொல்லல, மதுஹபை பார்த்து விதேகத்துன்னு சொல்லல. தரீக்காவை மட்டும் அபுபக்கர் நாயகமா உமர் நாயகமான்னு கேள்வி கேட்டுட்டு, மதுஹபை மட்டும் கேள்வி கேட்டுட்டு புகாரியையும் குரானையும் கையில தூக்கி எடுத்ததுக்கெல்லாம் புகாரி, எடுத்ததுக்கெல்லாம் குரானுன்னு விளக்கம் சொல்லக்கூடிய உங்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்க உள்ள தெளிவுல நாம தெளிவாக இருக்கிறோம். அருமையான சகோதரிகளே, அருமையான தாய்மார்களே, உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களுடைய பிற்ற குழந்தைகளுக்காக, வளரும் வாலிபர்களுக்காக துவா செய்கிறோம் நம்ம அதிகமாக. நம்ம பிள்ளைக்காண்டி நம்ம துவா செய்வோம், கண்டிப்பாக துவா செய்யணும். ஒரு தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூலாக்குறான். பிள்ளைகள் தாய் தந்தையர்களுக்காக கேட்கக்கூடிய துவாவை கபூலாக்குறான். இந்த மாதிரி துவாக்களில் நம்ம சின்ன பிள்ளை வளர்ந்து வரக்கூடிய சமயம், பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அனுப்பும் சமயமே யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு இல்மை கொடுன்னு துவா செய்கிறோம். யா அல்லாஹ் என்னுடைய குழந்தையினுடைய இதயத்தை நீ விரிவுபடுத்துன்னு துவா செய்கிறோம். செய்யணும். வலிமார்களுடைய மக்பராவுக்கு வந்தால் துவா செய்கிறோம், செய்யணும். அதோடு நாம் மறக்காமல் ஒரு துவாவை இணைச்சிக்கிடுங்கோ, என் குழந்தைகளை, என் குடும்பத்தினர்களை, எங்களை சார்ந்தவர்களை சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய அக்கீதால வளரவை ரப்புல் ஆலமீனே. மாற்றமான ஒரு கொள்கை, சின்ன பிள்ளைகளாக இருக்கிறமே ஒன்றும் தெரியாமல் இருக்கிறாங்கோ, அது புற சைத்தானிய தவர்களுடைய உள்ளத்தில் நுழைஞ்சு விடக்கூடாது. ஏதோ ஒரு விதமான மாயை விளங்காத்தனமானவர்களுடைய சிக்கல்ல போய் சீரழிந்து விடக்கூடாது. சத்தியத்தை ஏம்புள்ள சத்தியமாக விளங்கணும், அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கணும் உள்ள துவாவை மறக்காமல் செய்யுங்கோ. எங்களுடைய குழந்தைகளுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கோ. நானும் உங்களுடைய குழந்தைகளுக்காக துவா செய்கிறேன். அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூலாக்கி தரணும். அருமையான சகோதரிகளே, குர்ஆன் ஆரம்பத்தில் தொகுக்கப்படல, ஹதீஸ் ஆரம்பமாக தொகுக்கப்படல. காரணம் என்ன? அதெல்லாம் சஹாபாக்களுடைய இதயங்கள்ல அப்படியே இருந்துட்டு இருந்து, குர்ஆன் மனப்பாடம் செய்த ஹாஃபிள்கள் இருந்துட்டு இருந்தாங்க சஹாபாக்கள்ல. ஒட்டு மொத்தமாக அது தொகுக்கப்படல. காரணம், வேண்டாம், தேவையில்லை. ஹாஃபிள்கள் மொத்தமாக ஒரு போர்க்களத்தில் கொல்லப்படக்கூடிய சமயம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு தேவை இப்போ வந்துட்டது, நீங்க குர்ஆனை தொகுத்துருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹுத்தாலா நல்ல மன உறுதி படைத்த சஹாபாக்கள் அல்லாஹுத்தாலா உருவாக்கி தந்தான். அந்த சஹாபாக்கள் தான் சொன்னாங்களாம், அபுபக்கர் நாயகம் அந்த பொறுப்பை ஒப்படைச்ச சமயத்தில், அதுக்கு பின்னால் உள்ளவங்க ஒப்படைச்ச சமயத்தில் சொன்னாங்களாம், ஒரு மலையை புரட்டி வேறொரு இடத்துல கொண்டு வைங்கன்னு சொன்னால் கூட எங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், இந்த குர்ஆனை ஒன்று சேருங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? மிகப்பெரிய பொறுப்பு, நாங்கள் அதை செய்தோம். அல்லாஹுத்தாலா எங்களுக்கு அந்த தௌஃபீக தந்தான். என்ன காரணம்? அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் அதில் ஒரு விதமான ஒரு புள்ளி கூட மாற்றம் வரக்கூடாதுன்னு அல்லாஹ் நாடி இருந்தான். அந்த பொறுப்புலாம் எங்கள் கையில் கிடச்சிருக்கேன்னு அவங்க ஒரு பெருசாக அதை செய்து தொகுத்து உஸ்மான் ரழியல்லாஹுடைய காலத்தில் பிரதிகள் எடுக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு, ஹதீஸ் எப்போ தொகுக்கப்பட்டது? ஆரம்பத்தில் ஹதீஸுகள் சஹாபாக்களுடைய இதய கமலங்களில் பேணி பாதுகாத்து வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்போ அது தொகுக்கப்பட வேண்டிய தேவையில்லை. அதுக்கு பின்னால் சஹாபாக்களுக்கு பின்னால் சஹாபாக்கள்கிட்ட பாடம் பயின்ற மாணவர்களான தாபியின்கள், தாபியின்களுடைய காலத்தில் கிளேசாக தொகுக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் தானே ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டது. புகாரி இமாம் எப்போ வந்தாங்கோ, அவங்களுடைய காலத்தில் ஹதீஸ் தொகுக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. என்ன காரணம்? ஹிஃபுல் குறைஞ்சிக்கிட்டே வந்து 1 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த பெரும் பெரும் ஹாஃபில்களை எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தான். இன்னைக்கு நம்ம ஒரு 10 ஹதீஸை நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரழியல்லாஹு அன்ஹு 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த 10 லட்சம் ஹதீஸ்னா யாதோ ஒரு சின்ன துண்டு ஹதீஸ்னு இல்லை, நீண்ட ஹதீஸ்கள் இருக்கும், சின்ன ஹதீஸ்கள் இருக்கும். அந்த ஹதீஸ்களில் வரக்கூடிய ராவிகள் 6 பேர் 7 பேர் வந்தால் அத்தனை பேர்களுடைய பிறப்பு இறப்பு, அவங்களுடைய வாப்பா உமாவுடைய பேரையும், அவங்களுடைய சிறப்பு பேர் என்ன, பட்ட பேர் என்ன, அத்தனையும் மனப்பாடம். இப்போ நம்ம ஏதோ கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம திருட்டுத்தனம் அத்தனையும் அதில் பதிச்சு வச்சு உலகம் முழுவதும் பரப்பிட்டு இருக்கோம். அல்லாஹுத்தாலா நம்மளை பாதுகாக்கணும். நம்ம மீடியாக்களை கையில் எடுத்து நம்ம உலக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாய கடமை சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அடிப்படையில் இருக்குது. ஆனால் நம்ம அதை செய்யலை. திருட்டுத்தனமாக சீடிகளை எடுத்து, கிதாபுகளில் இல்லாததை சீடிகள் பதிய வச்சு உலகம் முழுவதும் பரப்ப வச்சுட்டு ஒரு விதமான ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுன்னத்துல் ஜமாத்துக்கு அந்த தைரியத்தை கொடுக்கணும், வெற்றி அல்லாஹாலா தரணும், நம்ம துவா செய்யணும். அருமையான சகோதரிகளே, அதே போன்றுதான் இந்த திக்ர்கள் இருக்குதா இல்லையா, மதுஹபுகளை எடுப்போம். மதுஹபுகள் எப்போ கோர்வு செய்ய உண்டாக்கப்பட்டது? ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் ஃபர்லா வாஜிபான் கேட்க மாட்டாங்க. சஹாபாக்கள் எதை சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க. உன்னை தொழுங்கன்னு சொன்னா அப்படியே தொழுதுகிட்டு இருப்பாங்க. இப்ப நம்மனா அது என்ன வாஜிபா சுன்னத்தா முஸ்தஹப்பா விடலாமா? மசாலா கேட்டே நம்ம வாழ்க்கையை வீணாக்குவோம். மசாலா கேட்குது ஒரு காலத்துல நல்லா இருந்தது, இப்போ இலகுக்காக வேண்டி மசாலா கேட்கக்கூடிய காலமா போயிட்டு, ஏதாவது ஒரு மதுகபில் போய் மசாலாவை மாற்றுறதுக்கு வழி இருக்கான்னு கேட்கக்கூடிய காலம். அப்படி எல்லாம் சஹாபாக்கள் எதை சொன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திக்ர சொல்லி கொடுத்தா இது காலம் முழுவதும் நான் சொல்லணுமா அப்படின்னுலாம் கேட்க மாட்டாங்க, முழுவதும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு பின்னால காலம் கனிஞ்சு கனிஞ்சு வர வர மக்கள்கிட்ட சுகுலுகள் வேலைகள் அதிகமாயிட்டு வந்தது. அந்த திக்ருகளில் கண்ணும் கருத்தும் குறைஞ்சது. குறைஞ்ச காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் மக்களுக்கு ராத்திபுகள் என்ற அமைப்பில், மக்களுக்கு தரீக்காக்கள் என்ற அழகான பாதையில் ஒரு முறையை உருவாக்கி கொடுக்கப்பட்டது தான் தரீக்காக்கள். இதற்குரிய விளக்கத்தை முன்னாலே சொல்லி காட்டினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹு தஆலா நாலு பணிகளை கொடுத்திருந்தான். நாலு பெரும் பணிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். ஒன்று குர்ஆனுக்கு விளக்க உர சொல்லியது, ரெண்டாவது குர்ஆனை ஓதி காட்டக்கூடியது, மூணாவது ஹிக்மத் என்ற ஞானத்தை போதிக்கக்கூடியது, நாலாவது இதய பரிசுத்தப்படுத்து. இப்படி நாலு விஷயம் குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹு தஆலா சொல்றான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன, நிச்சயமாக உறுதியாக அல்லாஹ் மூமின்களின் மீது ஒரு கிருபை சுரிந்திருக்கிறான். என்ன கிருபை? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் சொல்வான், உங்கள்கிட்டேருந்தே ஒரு நபி அல்லாஹ் அனுப்பி வச்சு அவங்க என்னெல்லாம் செய்தாங்கோ, குர்ஆனை எத்துருவாலையும் குர்ஆனை ஓதி காட்டுவாங்கோ, அதுக்கு விளக்க உரை சொல்லுவாங்கோ, அதுக்கு அடுத்தால மக்களுக்கு ஞானத்தை போதிப்பாங்கோ, இதயங்களை பரிசுத்தப்படுத்துவாங்க. இந்த நாலு பணிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்தது. நுபுவத்தினுடைய பணிகளின் ஒட்டுமொத்த சுருக்கமாக இந்த நாலு பணிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நாலு பணிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்முடைய கண்ணுக்கு மறைவுக்கு பின்னால அதுக்கு பொறுப்புக்கு ஒவ்வொரு சஹாபிகளும் ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு குர்ஆனுடைய விளக்க விளக்க உரை சொல்லியதுக்கு அவங்க தான் தலைவர், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன். எப்படி கிடைச்சது நமக்கு தெரியும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு பாடம் கற்று கிடைச்சது இல்லாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரே ஒரு துஆ. அந்த துஆ நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹு தஆலா தந்தருள் புரியணும். நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம ஏதோ அங்கே அனுப்பி இங்கே அனுப்பி டியூசனை சொல்லி கொடுத்து ஏதோ இல்ம அதிகமாக்கிடலாம் நினைக்கிறோம். அது ஒரு வழி, சாதாரண வழி. ஆனால் நம்முடைய நாதாக்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகத்தினுடைய துவா வரக்கத்தை கொண்ட அந்த இதயங்கள், அந்த சிறு பிஞ்சு உள்ளங்களுடைய இதயங்களை அல்லாஹ் விரிவுபடுத்தி தந்தருள் புரிய வேண்டும். அருமையான சகோதரிகளே, பெரியார்களை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் செய்த ஒரே ஒரு துவா, அல்லாஹும்ம ஃபக்கிஹுஹு ஃபித்தீன் வஅல்லிஹ்முஹுல் குர்ஆன வல் அஹாதீஸ் வத்தாவீல். இன்னொரு ரிவாயத், குர்ஆனுக்குரிய விளக்கவருடைய இல்ம நீ கற்றுக்கொடுன்னு ஒரு துவா செய்தாங்க. அந்த ஒரு துவா உலகத்தில் இருக்கக்கூடிய திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவர்களாக அவர்களை மாற்றி காட்டிச்சு. அவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துக்கு பின்னால திருக்குர்ஆன் விரிவுரையின் தந்தையாக மாறினார்கள். அந்த பொறுப்பு அவங்கள்ட்ட இருந்தான் கியாமத்து நாள் வரைக்கும் இன்னைக்கு அந்த சில்சிலா வந்துட்டு இருக்கு. திருக்குர்ஆன் விரிவுரைன்னு சொன்னால் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அடிப்படையில் ஒன்று இருக்குது. நமக்கு யார் உஸ்தாது, உஸ்தாதுடைய உஸ்தாது யார், உஸ்தாதுடைய உஸ்தாது இப்படியே போனால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு வந்து முடிஞ்சு அவங்களில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு போய் முடியும். அந்த சில்சிலாவினுடைய அமைப்பில் நமக்கு வருது. ரெண்டாவது குர்ஆனுடைய கிராஅத் தஜ்வீத் சட்டம், அதுக்கு பொறுப்பு யார் ஏற்றுக்கிட்டா? ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க பொறுப்பேற்று குர்ஆனுடைய விரிவுரை, குர்ஆனுடைய சட்டங்களுக்கு விரிவுரை எப்படி பொறுப்பேற்றாங்களோ அதே மாதிரி கிராத்துக்கு இவங்க பொறுப்பேற்று ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. தஜ்வீதினுடைய காரிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த உஸ்தாதாக அந்த சில்சிலாவில் இருக்கக்கூடியவங்க ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு. அடுத்து ஹிக்மத் என்ற ஞானத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவங்க அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. ஹிக்மத் என்ற ஞானத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. அந்த அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஹிக்மத்தினுடைய ஞானத்தினுடைய பொறுப்பை யார் ஏற்றுக்கிட்டா? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கிட்டு என்ன சொன்னாங்கோ, எனக்கிட்ட ரெண்டு விதமான பைகள் நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ம தந்தாங்கோ, ஒரு பொறுப்பை தான் நான் வெளியில சொல்லியிருக்கிறேன், இன்னொரு பொறுப்பை வெளியில சொல்ல முடியாது. வெளியிலனா என்ன அர்த்தம்? எல்லோரிடமும் சொல்ல முடியாத இல்மு. எல்லோரிடமும் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட நபர்கள்ட்ட மட்டும் சொல்லும்படியான ஹிக்மத் என்ற ஞானம். அதுக்கு பொறுப்பை யார் ஏத்துக்கிட்டா? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. அடுத்து தஸ்கியத்துல் கல்ப் என்ற இந்த தரீக்காவினுடைய பாதையினுடைய இல்மு, அதுக்கு யார் பொறுப்பு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால தெளிவாக நமக்கு தெரியும், அறிவின் தலைவாசல் அலி ரழியல்லாஹு அன்ஹு. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிப்படையாக வச்சுதான் அத்தனை தரீக்காக்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரீக்காவினுடைய சூழ்நிலைகள் உலகத்தில் நிறைவு பெற்றிருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் யார்த்தையும் எந்த விதமான தவறான எண்ணங்களோ, இந்த விதமான குருட்டு நெடுவான உள்ள புத்திகளோ இல்லாமல் இருந்தது. தெளிவான பாதைகள் இருந்தது. அந்த தெளிவான பாதைகளுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்கிறோம். என்னத்தையும் சிந்திக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் மசாலாவை வளைச்சி பிடிக்கிறதோ அல்லது ஹிக்மத்தினுடைய முறையில் தெளிவாக இருக்கக்கூடிய மசாலாவை மாற்றத்தை உண்டாக்குறதுக்கோ யாரும் முற்படலை. இப்போ கூட சொல்லி காட்டுவாங்களாம். ஒரு பெண் ஒரு ஆப்பிள் பழத்தை தன்னுடைய கூடையில் வச்சு ஆப்பிள் பழத்தை கூடையில் வச்சு விற்றுக்கிட்டு போயிட்டு இருந்தா ஒரு ஏழை பொம்பளை, அதில் ஒருத்தர் ஒரு ஆப்பிள் பழத்தை திருடிட்டான். ஒரு ஆப்பிள் பழத்தை திருடின உடனே இன்னொரு பெரியார் அப்படி வந்துகிட்டே இருக்காங்க. இவன் ஆப்பிள் பழத்தை திருடி கொண்டு போயிட்டே இருக்கான். கொண்டு போயிட்டே இருந்த உடனே இன்னொரு ஏழை வழிப்போக்கன் பசியோடு வந்துட்டு இருந்தான். அவன் அந்த ஆப்பிள் பழத்தை கேட்ட உடனே அந்த ஆப்பிள் பழத்தை அவன் கையில் கொடுத்துட்டான். எதுக்கு திருடினா, எதுக்கு இந்த பொம்பளை கையில் கொடுத்தான், விளக்கமே தெரியலை. இந்த பெரியார் அவனை விடலை. தேவையில்லாமல் நீ ஆப்பிள் பழத்தை திருடினான், உனக்கு தேவைன்னா நீ திருடிக்க வேண்டாம், நீ தேவையில்லாமல் திருடினான். இப்போ ஒரு பொம்பளை கையில் அதை கொண்டு கொடுத்துட்டான். ஒரு வழி போக்கனா ஒன்றும் இல்லாமல் வந்து கேட்டதுனால அதை வந்து அவங்க கையில் நீ கொடுத்துட்டான். அப்படி கொடுத்தா உனக்கு என்ன லாபம் இதில் கிடைச்சிது அப்படின்னு சொன்னோன்னா அவன் சொன்னானா, எல்லாம் லாபத்தின் அடிப்படையில் தான் நான் செய்துட்டுருக்கேன். என்ன லாபம்? அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லுவானே, ஒரு தீமைக்கு ஒரு தீமை தான் குற்றம். ஆனால் குர்ஆனில் சொல்லா, மஞ்சாபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, ஒருத்தன் ஒரு நன்மையை கொண்டு வந்தால் அவனுக்கு 10 விதமான நன்மைகள் பதிவு செய்யப்படும். ஒரு திர்ஹம் கொடுத்தா 10 திர்ஹம், 1 ரூபா கொடுத்தா 10 ரூபாவுடைய நன்மை நமக்கு எழுதப்படும்னு அதானே சட்டம். இப்போ நான் ஒரு ஆப்பிள் பழத்தை தானே திருடினேன், ஒரு குற்றம் எனக்கு கிடச்சிது, அதை கொண்டு போய் ஒரு ஏழைக்கு சதக்கா கொடுத்தேன், அப்போ எனக்கு 10 நன்மை கிடச்சிருக்கல, இப்போ 9 நன்மை லாபம் தானே, ஒன்றுக்கு ஒன்று கழிச்சிக்கிடுவோம், 9 லாபம் தானே, லாபத்துக்காவிட்டு நான் செய்கிறேன். இது மாதிரி குருட்டுத்தனமான மசாலாக்களில் ஈடுபட்டதின் காரணத்தினால தான் தரீக்காக்களுடைய அடிப்படையில் சட்டங்கள் தொழுவது என்பது ஒன்று, அது மக்பூலாகக்கூடிய முறையில் தொழுவது என்ற முறையை உருவாக்கணும். இவனுக்கு என்ன தப்பு ஏற்பட்டதுன்னா, திருடனமே அதே மாதிரி தான் கொடுக்குதணும். கொடுப்பது என்பது அல்லாஹுவால் மக்பூலாக்கப்பட்டாதான் 10 நன்மை. இப்போ எதையோ திருடி கொண்டு கொடுத்தாலும் மக்பூலாக்கப்படக்கூடியதா? அங்கே மக்பூல் இல்லை. அவன் எப்படி கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுன்னு அவன் நினச்சான், அதில் தான் தவறு நிகழ்ந்தது. ஆகையினால மக்பூலுடைய சட்டத்தை விளங்கணும். ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்குது. அந்த ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்பதை விளங்கக்கூடிய சமயம்தான் மனிதன் ஒரு தெளிவு அடைகிறான். அந்த மக்பூல் என்பதை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க முறையில் உங்களுடைய அமல்களை நீங்கள் அமைச்சுக்கிடுங்கோ என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்களே, மல் இஹ்ஸான், இஹ்ஸான்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்ட சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்த அபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபைலம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக்கேன்னு சொன்னாங்களே, அதனுடைய மானா என்ன? நீ அல்லாஹுவை பார்க்காட்டாலும் பார்த்ததை மாதிரி வணங்க. ஒன்று அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கேன், அது உண்மை. இப்போ நமக்கு திடீர்னு ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனேயே நம்ம அந்த ஃபோனை எடுத்து கேட்குறோம், யார் பேசுகிறான்னு கேட்ட உடனே நம்ம நண்பராக இருந்தால் கொஞ்சம் ஸ்டைலாக நின்று பேசுவோம். நம்ம மதிக்கப்படக்கூடிய நம்முடைய வாப்பா அல்லது ஷேக்குமார்களுடைய ஃபோனாக இருந்தால் இங்கேயே கூனி குறுகி நம்ம பேசக்கூடிய சமயத்திலேயே ஒரு விதமான பணிவு என்ன ஏது. அவங்க எவ்வளவோ சில சமயங்களில் வெளிநாடுகளில் இருந்து பேசுவாங்கோ, நம்ம இங்கிருந்து பேசக்கூடிய சமயம் ஒரு கூனி குறுகி பேசுவோம். என்ன காரணம்? இந்த தொடர்பு நமக்கு முன்னால் நிற்கிது மாதிரியே நம்ம கற்பனை செய்கிறோம். இது ஃபோன் பேசக்கூடிய சமயம் இந்த கற்பனை, ஒரு லெட்டரை வாசிக்கிறோம் வாசிக்கக்கூடிய சமயம் சில சோகமான லெட்டர்னா வாசிக்க வாசிக்க கணிக்க கண்கள் இருந்து கண்ணீர் வடியுது. சந்தோஷமான லெட்டராக இருந்தால் அதை வாசிக்க வாசிக்க இதயம் மகிழுது, வெளிப்படையில் தானாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். என்ன காரணம்? அந்த லெட்டரில் அந்த ஃபோனில் நம்ம லயித்து போகிறோம். இந்த லயிப்பு தொழுகையில் ஏற்படலை. என்ன காரணம்? அல்லாஹ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறான்,
என்ற எண்ணத்தோடு நீங்க வணங்குங்கோ. நீங்க தான் அவரை பார்க்கல, அவன் உங்களை பார்த்துட்டு இருக்கான்னு எண்ணம் வரணும். ஒரு டெலிஃபோன்ல உங்களுக்கு அந்த குலைவுகள், அந்த விதமான மாற்றங்கள், உணர்ச்சியினுடைய வெளிப்பாடுகள் வெளிப்படுது. ஆனால் ஒரு லெட்டர்ல வெளிப்படுது, ஆனால் உங்களுடைய அமல்கள்ல வெளிப்படல. அந்த அமல்கள்ல வெளிப்படணும், அதுக்காக வேண்டி தான் தரீக்காக்களை உருவாக்குனாங்க. சஹாபாக்களுடைய காலத்துல அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவமாக செய்து கொண்டிருந்தாங்கோ, மாற்றம் இல்லாமல் செய்து கொண்டிருந்தாங்கோ, தெளிவாக செய்து கொண்டிருந்த காரணத்தினால் சஹாபாக்களுக்கு பின்னால இந்த அருமையான சூழ்நிலைகளை உருவாக்குனாங்க. உலகத்துல மனுஷன் இன்னைக்கு என்னதுக்கெல்லாம் நம்ம அரபு காலேஜுகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம். கிராத்தினுடைய ஹிப்லு காலேஜுகள், ஹிப்லு கல்லூரிகள், சலதா அலி சிலத்து காலத்தில் யாராவது ஹிப்லு கல்லூரி வச்சுருந்தாங்களா? அந்த அசாபு சுப்பாக்கள் கொஞ்சம் பேர் அங்கே உட்கார்ந்துருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு பெல் அடித்து இன்ன பாடம் இன்ன நேரத்தில் ஓதி கொடுக்கப்படும், ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் அவர்கள் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் கல்வி கட்டிட்டு இருந்தாங்கோ, அத்தனை அங்கே கிடச்சிது. ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நேரம் அதுக்குன்னு ஒரு முறை, அதுக்குன்னு ஒரு உஸ்தாது, அதுக்குன்னு சில கிதாபுகள், எல்லாத்துலேயும் நம்ம பகுதிபதியாக பிரித்து வச்சிருக்கிறோம். எல்லாத்துக்கும் மனிதனுக்கு பயிற்சி தேவைன்னுள்ள முறையில் பொறியியல் கல்வியில் கல்வியிலிருந்து மருத்துவ கல்வியிலிருந்து சாதாரண கல்வி வரைக்கும், சாதாரணமாக இப்போ தெருவு கூட்டுறது கூட எப்படி கூட்டணும்னு ஒரு முறையை சொல்லித்தாரான். எல்லாத்துக்கும் கல்வி, எல்லாத்துக்கும் பயிற்சி. ஆனால் எல்லாவற்றை விட கொடுமையானது கல்வி. அது ஒரு விதமான ஷைத்தான், அதை போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. அதுக்கு மட்டுக்கும் பயிற்சிக்கு கல்வி வேண்டாம் அப்படின்னு மனிதன் சொல்லாம்னா மனிதன் அறிவில்லாத்தனமாக இருக்கிறான், விளங்க வேண்டியதை விளங்காமல் இருக்கிறான். ஒரு கிளி, அந்த கிளிக்கு பேச கற்றுக் கொடுக்கான். அந்த வசம்பு பழைய காலத்தில் அதை வசம்பு பயங்கி அதை நாக்கில் தடவி அதை பல தடவை அந்த கிளிகிட்ட சொல்லி கொடுத்து கிளியை பேச வைக்கி, இதுக்கு மனிதன் எவ்வளவு முயற்சி செய்து அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அதை பேச வைக்கிறான். ஆனால் இந்த கல்பு அதில் ஷைத்தான் ஆட்டி படைச்சு கொண்டிருக்கான். அந்த ஷைத்தானை மாற்றிக்கிட்டு அல்லாஹுனுடைய வீடாக அதை மாற்றுவதற்கு பயிற்சி தேவையில்லைன்னு சொன்னால் அது நடுநிலையோடு சிந்திக்கக்கூடியவர்களுடைய வாதம் அல்லது. அதைத்தான் தரீக்காவினுடைய நாதாக்கள் ஹவுசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதிரியா தரீக்காவில் இருந்து ஆரம்பித்து பிரபலமான தரீக்காக்களுடைய ஷேகுமார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்பு மற்றதுக்கெல்லாம் பயிற்சிக்கு ஆசிரியர்கள், பயிற்சிக்கு கல்வி கூடங்கள், பயிற்சிக்காக வேண்டி நேரங்கள் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் இதயத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய கல்வி கலை ஞான பீடங்களாக தரீக்காக்களுடைய அந்த கான்காக்கள், இது போன்ற மிகப்பெரிய திக்ரு கூடங்கள், ஷேகுமார்கள், ஞானவான்கள், உஸ்தாதுமார்களாக இருந்து கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்டவைகள் தான் தரீக்காக்கள். எப்படி அமல் செய்ய வேண்டும்? குறைவா செய்தாலும் போதும், 5 நிமிஷம் செய்தாலும் அது இஹ்லாஸா இருக்கணும், அது அல்லாஹ்விடத்தில் மக்பூலாக்கப்பட்டதான் உள்ள கவலை இருக்கணும், நல்லதை செய்தால் மனதில் திருப்தி இருக்கணும். இந்த சூழ்நிலையில் செய்வதற்கு நாதாக்கள் உருவாக்கி கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். இது போன்ற பையத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க. இந்த தரீக்காவினுடைய வழிமுறை நமக்கு தெளிவாக விளங்குது. யாராவது வந்து எதையாவது சொல்லிட்டாங்கன்னா அவன் சொல்லுது சரியா தானே தெரியுதுன்னு உள்ள அந்த இரு வேறுபாடான மனதே நமக்கு வரக்கூடாது. பழைய காலத்தில் நம்முடைய வாப்பாவுடைய வாப்பாலாம் என்ன ஈமான்ல இருந்தாங்க, யாராவது வந்து சொன்னா தூக்கி வீசிடுவாங்க. ஆதாரமா? எங்களுக்கு ஆதாரம் எங்கள் வாப்பா, வாப்பாவினுடைய வாப்பா, அவங்கெல்லாம் ஈமான்ல தலை சிறந்து விளங்குறாங்க. யாரோ எங்களுடைய வாப்பானா மூதாதையர்கள்னா ஒரு மாதிரிப்பட்ட ரோட்ல நடந்துகிட்டு இருந்தவங்க இல்லை. அவங்கள்ட்ட இருந்த ஈமான் நமக்கு இன்னைக்கு வந்துட்டா போதும். எங்களுக்கு கித்தாபுகள் இல்லை, எங்களுடைய ஷேகுமார்கள் எங்களுக்கு கித்தாபுகளாக, ஞானவான்களாக, அவங்களுடைய வாழ்க்கையே கித்தாபா இருந்து சொல்லி காட்டுவாங்க. பெரியார்கள் 2 குர்ஆன், இதுன்னா புதுசா 1 குர்ஆன் தானே, இந்த புதிய கமிட்டியான் இல்லை. குர்ஆனுடைய வடிவம் 2 விதமான வடிவம், ஒன்று எழுத்துல பார்க்கக்கூடிய குர்ஆன், இன்னொன்று செயல்பூர்வமாக பார்க்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற குர்ஆன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களே, கான ஹுலுக்குஹு அல் குர்ஆன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹுலுக்கே குர்ஆனாக இருந்தது. இது எழுத்து வடிவில் உள்ள குர்ஆனுனா அது செயல் வடிவான குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை அப்படியே ஷேகுமார்களில் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அதை தன்னுடைய சீடர்மார்களுக்கு படிப்பித்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஞான கூடம் தான் தரீக்காக்களுடைய திக்ரு கூடங்கள். கல்பை பரிசுத்தப்படுத்துவதற்கு தர்பிய செய்யப்படுவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஞான பீடங்கள், ஞான மாமேதைகள் தான் தரீக்காக்களுடைய ஷேகுமார்கள். ஏதோ உலகத்தில் என்னவெல்லாமோ மனுஷன் சாதிக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு பயிற்சிகள், எவ்வளவு அதுக்காக வேண்டி பணம் செலவழிக்கப்படுது, எவ்வளவு வீண் விரயமாக்கப்படுகிறது என்பதை நாம் நினைச்சு பார்க்கல. தரீக்கான்னு சொன்ன உடனே அது சிலருக்கு கொமட்டுதுன்னா அவன் உள்ளத்தில் அவனுடைய உடம்புல ஏதோ விதமான கோளாறு அதை மாற்றணும்லே தான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், ஒவ்வொரு கூட்டத்தினர்களுக்கும் ஒரு நேர்வழியை காட்டக்கூடிய ஒரு ஷேக், நம்ம அதை தான் ஷேக்னு சொல்லுவோம், ஹாதின் நேர்வழி காட்டக்கூடியவர் இருக்கணும். தப்பு மனதில் தப்பு தவறுகள் வரும், அதுலேயும் தற்கால சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக ஷேக்மார்கள் தேவை. எந்த தவறை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கவோ அதை நம்மளை அறியாமல் நடந்து போயிடுது. ஒரு ஹராம பார்க்கக்கூடாதுன்னு ஒரு வாலிப வயசு பிள்ளை நினைக்கிறான், ஆனால் அவனால் முடியுதில்லை, வெளியே தற்காலமாக போகிறான், தன்னை அறியாமல் பார்த்துருவான். என்ன செய்ய இதற்கு பரிகாரம் என்ன? ஒரு முதல் தடவை பார்ப்பது ஹலாலி, ரெண்டாவது தடவை வேண்டுமென்றே பார்த்துருவான், அதுக்கு என்ன பரிகாரம்? சஹாபாக்கள்ல சல்லல்லாஹு அலைஹி வந்து அது பரிகாரம் தேடிக்கிட்டாங்க. அந்த பரிகாரத்தை செய்வதற்குத்தான் சஹாபாக்கள் நாதாக்கள் உருவானாங்கோ. அல்லாஹு குர்ஆன்ல இந்த தரீக்காக்களை பற்றி விளக்கம் சொல்லக்கூடிய சமயம் சொல்லுவான். ஆனால் தரீக்காக்களை பற்றி விளக்கம் சொன்ன உடனே தரீக்கா என்ற வார்த்தை வந்திருக்குதான் விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. அல்லாஹு குர்ஆன்ல சொல்லான், வத்தபிஇ ஸபீல மன் அனாப இலைய, என் பக்கம் வந்து ஒதுங்கிக்கிட்டாங்களே அந்த ஞானவான்களுடைய பாதைகளை நீங்க பின்பற்றுக்கும். உங்களுக்கு பின்பற்றுறதுக்குன்னு ஒரு பாதை வேணும், உங்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்துறதுக்குன்னு ஒரு பாதை வேணும். அந்த பாதை என்ன பாதை? என் பக்கம் வந்து ஒதுங்கிக்கிட்டாங்களா இல்லையா, அவங்களுடைய பாதையை நீங்க பின்பற்றுங்க. வேற ஏதோ ஒரு பாதையை பின்பற்றுவதல்ல உங்களுக்கு முறை. என் பக்கம் வந்து ஒதுங்கிக்கிட்டவங்க யாரு? அல்லாவினுடைய வலிமார்கள், அல்லாவினுடைய நேசர்கள், அல்லாஹுனுடைய நபிமார்கள், அல்லாவுடைய ரசூல்மார்கள், மலாய்க்கட்மார்கள், இவங்களுடைய பாதை. அந்த பாதையை தான் தரீக்காவினுடைய ஷேகுமார்கள், அல்லாஹுனுடைய வலிமார்களுடைய பாதையை நமக்கு காட்டாங்கோ. அல்லாஹ் அதோட நிறுத்தல இன்னொரு இடத்துல, வலா தத்தபீ சபீரல் முஃப்ஸிதீன், இன்னைக்கு தரீக்காக்களை பின்பற்றி ஷேகுமார்களுடைய பாதையை பின்பற்றுங்கன்னு சொன்னா அது கூடாது, அது கசக்குதுன்னு சொன்னவனும் எல்லாம் இன்னைக்கு 40 பார்ட்டியா பிரிஞ்சு அவங்க அவங்களுக்கு ஒரு தலைவரை போட்டு அந்த தலைவர் சொல்லுதான் சிறந்தது, மற்றவங்க எல்லாம் பொய் சொல்றான்னு அவங்க அடிச்சுட்டு கிடக்காங்க. அல்லாஹ் இவங்கள பார்த்தான்னு சொன்னா, வலா தத்தபீ சபீரல் முஃப்ஸிதீன், ஃபசாது உண்டாக்குனா இல்லையா உலகத்தில், அரசியல் ரீதியில ஃபசாது, பொருளாதார ரீதியில ஃபசாது, மார்க்க இல்முனுடைய ரீதியில ஃபசாது, அமல்கள் ஒரு ரீதியில ஃபசாது. ஒன்ன சொல்லிட்டு இருந்தவங்க ஒன்னையா சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாத்தி 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 சொல்லி மனிதர்களுடைய இபாதாத்துகளை கெடுக்கக்கூடியவங்க, பொருளாதாரங்களை கெடுக்கக்கூடியவங்க, அதே மாதிரி தற்கால சூழ்நிலையில் உள்ள அரசியல் வாழ்வுகளை கெடுக்கக்கூடிய முஃப்ஸிதீன்களுடைய பாதையை நீங்க பின்பற்றாண்டா, ஷேகுமார்களுடைய பாதையை பின்பற்றுங்கோன்னு அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லித்தரக்கூடிய சமயத்தில் நமக்கு தெளிவாக விளங்குது, அந்த பாதை தான் ஷேகுமார்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாதை. கிளிக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வித்தகன் தேவை, நீச்சல் பழகுவதுக்கு ஒரு நீச்சல் பழகி கொடுக்கக்கூடியவன் தேவை. உலகத்தில் தற்காப்பு கலை பயிற்சின்னு சொல்லிட்டு எத்தனையோ கலை பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சிகள் உடம்பை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு எவனும் அடிக்க வந்துட்டா பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கராத்தே இது போன்ற விளையாட்டுகளுக்கு உடம்புனுடைய வெளிரங்கமான உடம்பை பாதுகாக்கிறதுக்கு தற்காப்பு பயிற்சின்னு ஒரு பயிற்சியை வச்சு அதுக்குன்னு ஒரு மாஸ்டரை உருவாக்கி அதை வைக்கிறதுக்கு ஒருவன் தேவைன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனித சமுதாயம் எதில் மறுப்பு தெரிவிக்குது? வெளிரங்கமான உறுப்புகளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தற்காப்பு கலை பயிற்சி தேவை, ஆனால் உள்ளார ஒன்று இருக்குது அதுதான் உண்மையில அசல், அது சரியாயிட்டுனா வெளியில் உள்ளதெல்லாம் சரியாயிரும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு மாஸ்டர் தேவையில்லை, அதுக்காக வேண்டிய ஒரு நேரம் தேவையில்லை, அதுக்காக வேண்டிய ஒரு பயிற்சி தேவையில்லைன்னா அது எங்கிருந்து வந்த வழிகேடு? மனுஷன் ஒன்றை மட்டும் ஏற்றுக்கிடுதான், இன்னொன்று அசலையே மறுக்கிறான்னா அவன் உள்ள அசல் தகராறு என்பதை தான் நாம் விளங்குகிறோம். அல்லாஹு தாலா நம்மளை தெளிவான முறையில் சத்தியத்தை விளங்கக்கூடிய தூய்மையான பாதைகளை நமக்கு காட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த தரீக்கா என்ற விஷயத்தை எடுத்தாலே அது நீண்ட விளக்கமாக போய்கொண்டிருக்கும். அல்லாஹ் நமக்கு விளங்கக்கூடிய பாக்கியத்தை இந்த அஹமதுல்லா பைத்தினுடைய விளக்கத்தின் மூலம் எனக்கும் கேட்கக்கூடியவங்களுக்கும் ஒரு விளக்கத்தை தரணும்னு என்ற அடிப்படையில் சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். தரீக்காக்களுக்கு என்று நீண்ட கித்தாபுகள் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார்? நபி, ஒரு ரசூல், உலுல் அஸ்மில் கட்டுப்பட்ட முக்கியமான ஒரு நபி. அல்லாஹ் தஆலா அவங்களெல்லாம் கியாமத்திலையும் உலகத்திலையும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்னா, ஒரு ஹலர் அலைஹிஸ்ஸலாம் ஹலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள காட்டி கொடுத்து இன்ன பாதையில் போங்கோ, அதுக்கு ஒரு துணையை அவர் ஆளை அமைச்சிக்கிட்டு போய் அந்த பாதையே ஒரு புதுவிதமான பாதை. அல்லாஹு தஆலா குர்ஆன்லலாம் நீண்ட விளக்கத்தை சொல்லுவான். அவங்கள எப்படி நான் கண்டுபிடிக்கிதுன்னு கேட்ட சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சொன்னால், ஒரு மீனை பொறிச்சு நீங்கள் உங்களுடைய கூடையில் கொண்டு போங்கோ, கடல் வழியாக பாதையில் போயிட்டு இருங்கோ, அந்த பொறிச்ச மீன் திடீர்னு துள்ளி குதித்து கடலுக்குள்ளே போகும், அதில் ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்கும், அதுக்குள்ளே போங்க, ஒரு அவர் ஒரு கடப்பார். அல்லாஹு தஆலா ஞானவான்களுடைய பாதையை ஞானவான்களுக்கு எப்படி காட்டி கொடுக்குறான், குர்ஆன்ல இதை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? சும்மா யாரோ வரக்கூடியவங்களை எல்லாம் ஷேக்னு கையில் பிடிச்சிக்கிட்டு உலகத்தில் தரீக்காக்களையே கேடுகட்ட சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்குது. அதை நம்ம கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். ஷேக்மார்களாக நம்ம ஒருவரை எடுக்கணும்னா அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அதை பற்றி நம்ம ஒரு விளக்கம் படிக்கணும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நமக்கு தர வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மீனை எடுத்துட்டு போங்கோ, அதுவும் பொறித்த மீன், அந்த மீன் கடல்ல குதிக்கும், கடல்ல ஒரு பாதை, அந்த பாதை வழியா போனீங்கன்னா ஒருவரை நீங்க பெற்றுக்கொள்வீங்கோ, அவரில் அவற்றிருந்து நீங்க நம்முடைய புறத்தில் இருந்து கத்தி விளங்கக்கூடிய கல்வி அல்ல, அது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய வஹபியான அல்லாஹ்வால் அன்பளிப்பாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு இல்மு உங்களுக்கு கிடைக்கும். அந்த இல்மை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்க அந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்கிடுங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதுல சில இல்முகளை அவங்க நாலோ அஞ்சோ இல்ம படிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் நமக்கு தெரியும். அந்த சம்பவம் நான் உங்ககிட்ட விளக்கமா சொல்ல வரல, நீங்க கேள்விப்பட்ட செய்திகள். ஹலீர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தியை செய்தாங்கோ, அதுக்கு விளக்கமெல்லாம் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் பொறுமையாக இருந்தால் ஆயிரக்கணக்கான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹலீர் அலைஹிஸ்ஸலாமே சொன்னாங்களாம், நீங்க மட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாமே கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா இது போன்ற அற்புதமான ஆயிரம் விஷயங்களை நான் உங்களுக்கு கற்று தந்திருப்பேன்னு சொன்னாங்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே உட்கார்ந்து அழுதாங்க. அப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அல்லாஹு தஆலா அவங்களுக்கு அந்த இல்முகளை எல்லாம் கற்றுத்தர போதுமானவன், என்ன கொண்டு உங்களுக்கு ஒரு படிப்பினையை தந்தான் என்று சொல்லி அந்த இல்மு, அந்த தரீக்காவினுடைய இல்மு அந்த பாதைக்கு ஒரு படிப்பினையாகத்தான் அந்த சம்பவத்தை தந்தான். அது மாற்றமாக முர்சலான உருள் அஸ்மச்சார்ந்த ஒரு நபி அல்லவா, அந்த நபிக்கு ஒரு உஸ்தாதா, இது மாதிரி விதண்டாவாதமான கேள்விகள் அல்ல. இப்படின்னு ஒரு பாதை இருக்குது, அந்த பாதை அது ஒரு தனிவிதமான இல்மு, அந்த இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய கட்டாயம் ஒவ்வொரு நபருக்கும் இருக்குதுன்னு உள்ளது தான் நமக்கு சொல்லித்தந்தாங்கோ. அப்பாவும் தன்னுடைய பாதை பாடல்ல நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருக்கமாக வைக்கக்கூடிய வேண்டுதல்ல, ஹாதியன் இல தரீக்கில் காதிரியில் முஜித்தபி, தேர்ந்தெடுக்கப்பட்ட காதிரியா என்ற ஞான வழிபாட்டையில் எங்களை நடத்துங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்று வேண்டுதல் வைக்கின்றார்கள் என்றால் அது புனிதமான பாதை. இப்போ நம்ம தரீக்காவை பற்றி, தரீக்கா என்பது நமக்கு அவசியமான ஒன்று, அந்த அவசியமான ஒன்றிலும் முக்கியமான அவசியம். நாம் உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் உணவு இல்லை என்றால் நாம் வாழலாம், தண்ணி இல்லைன்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழலாம், ஆனால் நம்முடைய இதயம் கெட்டு போச்சு அந்த நேரத்தில் மௌத்து வந்துட்டுதுன்னா அது கொடுமையான செய்தி. ஆகையினால நம்முடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த பாதையாகிய தரீக்காவினுடைய பாதையில நாம கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படணும். ஆனா இப்ப தரீக்கான்னு சொன்ன உடனே யாராவது ஒரு ஆளு புதுசாக ஒரு செய்திய, புதிதாக ஏதாவது ஒரு வழிமுறையை கொண்டு வந்துட்டா அதை நம்ம பின்பற்றக்கூடியது, உடனே இவர் தான் ஷேகன் அப்படியெல்லாம் போக நமக்கு நாதாக்கள் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், கத ஔசா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத் செய்றாங்க. என்ன வசியத்? இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத் செய்றாங்கோ, இது கன்சுல் உம்மால் என்ற செய்தியில வருது. இப்னு உமர், உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களே, தீனக்கு தீனக்கு இன்னமா ஹுவ லஹ்முக வ தமுக்கு, அருமை தோழரே இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களுடைய தீனை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தீனை மார்க்கத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது என்ன தீன்? மார்க்கம், மார்க்க கல்வி, மார்க்கத்தினுடைய ஞானம், குர்ஆனுடைய இல்மு, குர்ஆனை ஓதக்கூடிய இல்முகள், அதுல ஹிக்மத் என்ற ஞானம், தசிக்கியத்துல் கல்ப் என்ற இதய பரிசுத்தினுடைய தரீக்காவினுடைய ஞானம், இதெல்லாம் எது? இதெல்லாம் இஸ்லாமிய ஞானங்களை சார்ந்தது. இவைகளெல்லாம் தீன். இந்த தீனை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லா சொன்னாங்கோ, இன்னமாக அது என்ன தெரியுமா உங்களுக்கு? அது உங்களுடைய ரத்தம், அது உங்களுடைய சதைன்னு சொன்னாங்க. அந்த தீனு உள்ளது. இன்னைக்கு ரத்தத்தை நம்ம என்ன சின்ன நோய் வந்தா கூட உடனே பிளட் டெஸ்ட், ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்க, ரத்தத்தில் கிருமிகள் இருக்கிறா. அல்லாஹாலா பாதுகாக்கணும். கொஞ்சம் நோய் கடுமையானா அதனுடைய பரிசோதனைகள் அதிகமாகி அதிகமாகி பணச்செலவுகள் அதிகமாகி மனிதனுடைய வாழ்க்கையை நிம்மதியற்ற தன்மை உருவாகிறது. நோய் நொடிகளை விட்டற்ற வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்தரல் புரிய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய தீன் என்பது நீங்க உங்களுடைய ரத்தத்தில் எப்படி கிருமிகள் உள்ள புகுந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்புல நீங்க கவனமாக இருக்கிறீங்களோ, அதே போன்று உங்களுடைய தீன் என்பது உங்களுடைய ரத்தமும் உங்களுடைய சதையும் ரத்தத்தில் எப்படி கலப்பணம் வரக்கூடாதோ, அதே மாதிரி தான் சதைகளில் எப்படி நாசம் வந்துவிடக்கூடாதோ, அதே போன்று தூய்மையானதாக உங்களுடைய தீன நினைத்து கொள்ளுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொன்னாங்கோ. நீங்க உங்களுடைய தீனை யார் தேர்ந்து எடுக்கீங்கன்னு பாருங்க. உங்களுக்கு ஷேகாக தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க யாருன்னு பாருங்க. அவங்களுடைய அந்தஸ்து என்னன்னு பாருங்க. அவங்களுடைய தராதரம் என்னன்னு பாருங்க. இஸ்திகாமத்தில் அவங்க இருக்கிறாங்களா? முன்னால் உள்ள நாதவான்கள் ஞானவான்களை, முன்னால் உள்ள நம்மளால் மக்பூலாக்கப்பட்ட ஷேகுமார்களை குறை சொல்லக்கூடியவங்களா இருக்காங்களா? எடுக்காதீங்க தீன. சஹாபாக்களை, தாபியின்களை, தபோ தாபியின்களை, பின்னால் வந்த ஞானவான்களை யாராவது குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தா, அல்லது இன்னைக்கு ஒன்றை சொல்லிட்டு நாளைக்கு வேற ஒன்றை சொல்லக்கூடியவர்களாக, அல்லது ஷரியத்துக்கு மாற்றமான செயல்பாடுகள் அவங்கள்ட்ட இருக்குதா? எடுக்காதீங்க அவங்கள்ட்ட இந்த தீன. இஸ்திகாமத்தை அவங்ககிட்ட இல்லை, வெளிரங்கத்தில் பார்க்க சமயம் ஒரு நடிப்பு, வே உள்ரங்கத்தில் வேற ஒன்று இருந்தால் அவங்கள்ட்ட இருந்து தீனை எடுக்காதீங்க. வலா தஹுதனில் தீன மாலு, வே ஒரு வேறு அவங்களுடைய மனோ இச்சையின் பக்கம் சாய்ந்து விட்டாங்களே, மனோ இச்சையை தரீக்காக்களாக கொண்டு நடக்கிறாங்களே, அவங்ககிட்ட இருந்து நீங்கள் இல்முகளை எடுக்காதீங்க, தீனை எடுக்காதீங்க. தீனை எடுப்பது யாரிடமிருந்து எடுக்க வேண்டும் என்றால், இஸ்திகாமத் ஷரியத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஞானவான்கள், ஷரியத்தினுடைய கல்வியை கற்று தேர்ந்த ஞானவான்கள்ட்ட இருந்து, ஷரியத்தினுடைய இல்ம வஹபியாக பெற்றுவிட்ட ஞானவான்கள்ட்ட இருந்து நீங்கள் தீனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை இவரும் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. தரீக்கான்னு சொன்ன உடனேயே கையில் கிடைப்பவர்களிடம் இருந்தெல்லாம் தீனை எடுத்துக்கிடலாம் உள்ளது முறையல்ல. நமக்கு தீன் எடுப்பது ஷேகம் ஷேகாக, அதுவும் மக்பூலான ஒரு ஷேகாக, காமிலான ஒரு ஷேகாக நமக்கு கிடைப்பது என்பது கோடிக்கணக்கான பணம் கிடைப்பதை விட சிறந்தது. நம்முடைய இதயம் அதை கொண்டு பரிசுத்தமாகும். நம்ம பிள்ளைக்கு படிக்கிறதுக்காக வேண்டி நம்ம பள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறோம். நம்மளுடைய அந்தஸ்துக்கு பணத்தினுடைய தகுதிக்கு தக்கவாறு எந்த பள்ளியில் நல்ல படித்து கொடுக்காங்க, பிள்ளையை சிரமப்படுத்தவும் கூடாது, ஆனால் கல்வி நல்ல முறையில் இருக்கவும் செய்யணும். அதுக்காக வேண்டி ஒரு பெரும் முயற்சி செய்கிறோம். ஏதோ நமக்கு கையில் கிடைச்சது மாதிரி இல்லை, நாலு பேர்கிட்ட ஆய்வு செய்கிறோம், நாலு பேர்கிட்ட விசாரிக்கிறோம். விசாரித்த முடிவுக்கு பின்னால் தான் பிள்ளைய கொண்டு ஒரு இடத்துல நம்ம சேர்க்கிறோம். பிள்ளைய கொண்டு சாதாரண இல்மு படிப்பிக்க வேண்டிய இவ்வளவு முயற்சி, இவ்வளவு ஆய்வு, இவ்வளவு அறிமுகம், நாலு பேர்கிட்ட ஆலோசனைனா, அல்லாஹ்வுடைய தீனை நம்ம எடுக்க போகிறோம், நம்மளுடைய கல்வை அவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம்னா, முதல்ல ஆய்வு செய்து அது நம்ம சம்பந்தமான இல்முகள், நம்முடைய மூதாதையர்கள், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாதாக்கள், இவங்களையெல்லாம் அடிப்படையாக வச்சு நம்மளுடைய தீனை, நம்முடைய ஷேக்மார்களுடைய தீனை நம்ம எடுத்துக்கிடணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவாயிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கோ, அர் ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி ஃபல் யன்ளுர் அஹதுக்கும் மன் யுஹாலி, ஒரு மனுஷன் தான் யார ஷேகாக, நண்பராக, தனக்கு தோழமையாக, தனக்கு எல்லா வழிகாட்டுதலையும் எடுத்துக்கொள்ளானு நினைக்கிறானோ அவனுடைய மார்க்கத்தில் தான் இன்னொரு மனிதன் இருப்பான். ஒரு மனுஷன் யாருடைய மார்க்கத்தில் இருப்பான்? இப்போ நமக்கு மார்க்கம் நம்முடைய ஷேகுமார்கள், அந்த ஷேகுமார்களுடைய பிள்ளைகள், அவங்க நம்மளுடைய முரீதியங்கள், அவங்களோடு நம்ம தொடர்பு வைப்போம். அப்போ நம்மளுடைய தோழமை, நம்மளுடைய தொடர்பு, நம்மளுடைய ஷேக அடிப்படையாக வச்சு தான் ஒரு மனிதனை எடை போடப்படுகிறது. எனவே நீங்கள் யார்கிட்டிருந்து தீனை எடுக்க தயாராகிங்களோ அவங்கள பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து கொள்ளுங்கள். கொஞ்சம் சிந்திப்பு கொஞ்சமல்ல, பரிபூர்ணமான முறையிலேயே சிந்தித்து நாம் யாரிடமிருந்து நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக்கு நம்ம போகிறோமோ அவர் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினச்சிக்கணும். உதாரணமாக நமக்கு ஒரு நோய், அல்லாஹுத்தாலா பாதுகாக்கணும். நோய் வருது, நோய் வந்தா நம்ம ஒரு சாதாரணமாக உள்ளூர் மருத்துவத்தை காட்டுறோம், அதுல கொஞ்சம் கடுமை தெரிஞ்சதுன்னா வெளியூருக்கு போற சமயம் ஒன்றுக்கு நாலு தடவை நம்ம விசாரிச்சுக்கிடுவோம். என்ன காரணம், நம்முடைய உடம்பு ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போய் வீணாயிடக்கூடாது, இருக்கு நோய் அதிகமாயிடக்கூடாது, இல்லாத நோய்க்கு மருந்தை தந்து புதிய நோய் உருவாயிடக்கூடாது. என்னவெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், வீண் செலவை இழுத்து விட்டுறக்கூடாது. இதெல்லாம் திட்டம் போட்டு அது சம்பந்தமான யார் யார்ட்டு நம்ம ஆலோசனை கேட்கணும், அனுபவம் உள்ளவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிடணும். இத்தனையும் நம்ம செய்து அதுக்கப்புறம் போன பிறகு கூட அவர் சொன்னாருன்னு போனேன், எனக்கு மன நிம்மதி இல்லையே, அவர் அதிகமாக மாத்திரை எழுதுறாரு, அதிகமான செலவை இழுத்துட்டாரு, எனக்கு குணம் தெரியலையேன்னு நம்ம ஆளை மாற்றிக்கிடுறோம். இது வெளிரங்கமான உடம்பினுடைய குறை ஏற்படக்கூடிய சுமை. இவ்வளவு ஆய்வு, அந்த ஆய்வுக்கு பின்னால அங்க போய் உள்ள சூழ்நிலைகளை பார்க்குது. என்றிருந்தால் கல்பு சம்பந்தமான நோயை சரி பண்ணதுக்காக வேண்டி ஷேகுமார்கள்ட்ட போகக்கூடிய சமயம் அந்த ஷேகனுடைய தரத்தை தற்காலத்தில் நல்ல சிந்தித்து கொள்ள வேண்டும். தற்காலத்தில் இதையே ஒரு தொழிலாக எடுத்து நடப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, சூஃபியாக்கள்னா யாரு சொல்லுங்களேன்னு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. சூஃபியாக்கள்னா இன்னைக்கு சூஃபியிசம், நாங்கள் தரீக்காக்கள்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஷரியத்தையே புறந்தள்ளக்கூடிய ஒரு கூட்டம். கேரளாவில் என்ன ஒரு சூழ்நிலையில் நம்ம கேள்விப்படுகிறோம், உண்மையோ பொய்யோ, கேரளாவில் இன்னைக்கு உலமாக்கள் எல்லாம் ஒரு பெரும் சிரமப்படக்கூடியது. வஹாபிகள்கிட்ட சுன்னத்துல் ஜமாத்துக்கு மாற்றமான கொள்கை உள்ளவங்கள்ட்ட எப்படி போராடணுமோ அதே மாதிரி இந்த தவறான வழிமுறைகளில் இருக்கக்கூடிய தரீக்காவதிகள்ட்டையும் போராட வேண்டியது இருக்குது. ஒரு ஆள், ஒரு ஷேக்கு ஒரு கிளாஸ் நிறைய பாலை வாங்கி அவர் குடிச்சுக்கிட்டு எந்தெந்த பெண்களுக்கெல்லாம் அந்த பாலை குடிக்க கொடுக்காங்களோ அவங்களும் அந்த பெண்களும் மகரமாக மாறுகிறாங்களோ அந்த பெண்களை இந்த ஷேக்கு நேரடியாக பார்க்கலாம், பேசலாம், அவங்களோட கல்யாண உறவுகளை முறிச்சுக்கிடலாம். இப்படின்னு ஒரு புதிய தரீக்கா, இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல, இது ஒரு உதாரணத்துக்கு. இது போல ஆயிரக்கணக்கான மஜ்லிஸ்கள் வீணாக மனிதனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடியது, மனசை நாசப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதால தான் அபூ யஸீதுல் பிஸ்தாமிட்ட கேட்டாங்க, சூஃபியாக்கள்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கேட்ட சமயத்தில் அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரழியல்லாஹு அன்ஹு சொல்லாங்க, ஹுவல்லதி யஹுதுல் கிதாப் யஹுது கிதாபல்லாஹி பியமீனிஹி, தன்னுடைய வலதுகரத்தில் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை எடுப்பார். வசுன்னத ரசூலிஹி பிஷிமாலிஹி, இடதுகரத்தில் ஹதீஸுனுடைய இல்முகளை எடுத்துக்கிடுவார். வயல்லுரு பியஹதா ஐனைஹி இலல் ஜன்னா, தன்னுடைய ஒரு கண்ணால் சுவனத்தை பார்ப்பார். ஒபில் உஹ்ரா இலன்னார், மற்றொரு கண்ணால் நரகத்தை பார்ப்பார். வய தஸிரு துன்யா வயர்தத்து பில் ஆஹிரா, இந்த துன்யாவை அவர் பற்றற்ற வாழ்க்கையாக, துன்யாவா துன்யாவினுடைய பொருட்களா அது நமக்கு தேவையில்லை, அவற்றையெல்லாம் விட்டுட்டு திடீர்னு நம்ம போயிருவோம் என்ற எண்ணத்தோடு வாழுவார். அதோடு ஆஹிரத்தின் பக்கம் தன்னுடைய கல்பு அவர் மாற்றிக்கொள்வார். வயுலபி மிம் வைனஹ மிம் வைனஹுமாலில் மௌலா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இவைகளுக்கு மத்தியில் ஒரு கையில் குர்ஆனுடைய ஆய்வுகள், ஒரு கையில் ஹதீஸினுடைய விளக்கங்கள். இது குர்ஆனும் ஹதீஸும் சொன்னோன்னு பார்த்தீங்களா, அபூ யஸீதுல் பிஸ்தாமியே குர்ஆனே ஹதீஸே தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம யாருமே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான இல்மைன்னு சொல்லலை, குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கத்தை சொல்வதற்கு தகுதியானவங்கள்ட்ட இந்த விளக்கத்தை எடுக்கணும். குர்ஆன் ஹதீஸை சொல்வதற்கு என்பதற்கு பொய் சொல்லக்கூடியவன், இன்னைக்கு சொன்னதை நாளைக்கு மாற்றி சொல்லக்கூடியவன், அவன்றிருந்தெல்லாம் குர்ஆனுடைய ஹதீஸுடைய இல்மை எடுக்கக்கூடாது. குர்ஆனுடைய ஹதீஸுடைய இல்மை எடுப்பதற்கு தகுதியானவங்கள்ட்ட இருந்து குர்ஆன் ஹதீஸுனுடைய இல்மை எடுத்துக்கொள்வார்கள். மர ஒரு கண்ணால் நரகத்தை பார்த்து பயப்படுவார்கள், இன்னொரு கண்ணால் சுவனத்தை பார்த்து ஆசை கொள்வார்கள், துன்யாவின் மீது பற்றற்ற தன்மையோடு இருப்பார்கள், ஆகரத்தின் பக்கம் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். இவைகளுக்கு மத்தியில் இறைவா உனக்கு அடிபணிந்தேன் 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 என்று தன்னை எப்பொழுதும் ஒரு அபுதாக, அல்லாஹ்வுடைய அடிமையாக பெருமை பாராட்டாமல், அகம்பாவம் கொள்ளாமல், ஆணவம் கொள்ளாமல், திமிர்வாதம் கொள்ளாமல் தன்னை தரம் தாழ்த்தி அமைவார்களே அவர்கள்தான் சூஃபியாக்கள் என்று விளக்கம் தருகிறார்கள். அருமையான சகோதரர்களே, இப்படி சூஃபியாக்களுடைய விளக்கத்திற்கு இவ்வளவு அழகான விளக்கம் இருக்கிறது என்றால், இந்த அடிப்படையை வச்சுத்தான் நம்முடைய ஷேகுமார்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அந்த ஷேகனுடைய தர்பியத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிறோம். இமாம் அபு ஹாமிதுல் கஸ்ஸாலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய கிதாபுகளில் ஒன்றில் சொல்லி காட்டுவாங்கோ, யஹ்தாஜுல் முரீது இலா ஷைஹின் வ உஸ்தாதின் யக்தி லா மஹால தலி யஹ்தி பிஹி ஸவா அஸ்ஸபீல், ஒரு ஷேக் உங்களுக்கு தேவை. என்ன காரணம் தெரியுமா? அந்த ஷேக் ஒரு ஒரு முரப்பியான உங்களை தர்பியத்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஷேக் தேவை. காரணம் பாதை நிறைய கிடக்குது, ஆனா அல்லாஹ்வுடைய தீனுடைய பாதையோ கொஞ்சம் கஷ்டமானது. அது லேசில வெளிப்பிரங்கமா விளங்காது, உள்ரங்கமாக இருக்கக்கூடிய மறைமுகமான பாதை. அந்த பாதைய வெளிரங்கமான பாதையை விட்டு உங்களுக்கு பகுத்தறியணும்னா ஒரு நல்ல ஷேகனுடைய தொடர்பு உங்களுக்கு தேவைப்படுது. அந்த ஷேகை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பரிபூர்ணப்படுத்திக்கிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யாருக்கு தெளிவான நல்ல வழிமுறையை காட்டக்கூடிய தரீக்காக்களுடைய ஷேக்மார்களுடைய நல்ல பாதை இல்லையோ அவனுக்கு சைத்தானுடைய பாதைகள் வெளிரங்கமா திறந்துருமுன்னு சொல்லி காட்டினாங்க. இப்படியே நாதாக்கள் பல்வேறு விளக்கங்களை பல்வேறு சூழ்நிலைகளை நமக்கு சொல்லி தந்தாலும் ஒரு ஷேகை நம்ம எப்படி எடுத்துக்கிடணும்? நமக்கு நம்முடைய அப்பா தன்னுடைய பாடல் பாட்டில் தன்னுடைய அருமையான பைத்தில் ஹாதியன் இலத்தரீக்கில் காதிரியின் என்று சொன்னாங்க. இலத்தரீக்குன்னு சொல்லி முடிக்கல, காதிரியா தரீக்காவின் பக்கம். காதிரியா தரீக்கா மட்டுமல்ல, உலகத்தினுடைய அத்தனை தரீக்காக்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் கல்வில் நிறைந்த கௌசுல்லாலும் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு கிதாபில், அது வந்து கலாயுதுல் ஜவாஹிர் போன்ற கிதாபுகள்லையும் காணும், குன்யத்து தாலிமி அவங்களுடைய கிதாபில், குன்யா என்ற அவங்களுடைய கிதாபில் நாம் பார்க்கலாம். இது போன்று பல்வேறு கிதாபுகளில் பார்க்கலாம். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு ஷேகை தரீக்கா நல்ல அழகான வழிமுறையில் உங்களுக்கு ஒரு ஷேக் தேவையா? அந்த ஷேகை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால், தரீக்கா அவனுடைய பாதைக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னால் ஷேக் உங்களுக்கு வேணுமா? அவங்கள்ட்ட 12 தன்மைகள் இருக்குதான்னு நீங்கள் ஆய்வு செய்து உள்ளே பாருங்க. என்ன 12 தன்மைகள்னா, அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 குலஃபாக்கள், மொத்தம் 6. அல்லாஹ் 1, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2, 1 ரெண்டாச்சு, அதுக்கப்புறம் 4 குலஃபாக்கள், மொத்தம் 6 பேர்கள்ட்ட இருந்து 6 தன்மைகள். அது என்ன? அல்லாஹ்கிட்ட இருந்து 2 தன்மைகள் ஷேகாக இருக்கக்கூடிய கல்வை பரிசுத்தப்படுத்தக்கூடிய டாக்டரான மருத்துவர்கிட்ட ஒன்று முதல்ல இருக்க வேண்டியது, அல்லாஹ்கிட்ட இருக்கக்கூடிய 2 தன்மைகளில் 2 தன்மை. அது அல்லாஹ்கிட்ட இருக்கிறதுக்கும் இந்த ஷேக்கிட்ட இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அது நமக்கு அடிப்படையில் தெரியும். அல்லாஹ்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் குறைவு நிறைவை ஏற்றுக்கொள்ளாது, அது அடிப்படையிலே உள்ளது, அது யாரும் கொடுத்ததல்ல, அல்லாஹ்வுக்கு இயற்கையில் உள்ளது. இது இவங்ககிட்ட இருக்கக்கூடியது, அது போன்ற ஒரு தன்மை அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. சிஃபத்தானி மின் ஹலரத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ள 2 தன்மைகள். ஒன்று என்னது? அல் ஹில்மு வஸ்ஸத்து, சாந்த குணம் ஷேக்மார்கள்ட்ட இருக்க, எடுத்ததுக்கெல்லாம் எரிஞ்சு உழக்கூடிய தன்மை. நம்ம ஷேக்மார்களை சந்திக்க போகிறோம், சந்திக்க போனால் அதபு மரியாதையோட நேரம் ஒதுக்கி அவங்களுடைய நேரம் எப்படின்னு பார்த்து எடுத்து போகிறோம். போனால் நம்மளை அவங்க சந்திக்கணும், நமக்கு ஒரு துவா செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வந்தவங்க, இது சந்திக்க போனவங்கள்ட்ட எரிஞ்சு உழக்கூடிய தன்மை. அவங்க சில சமயங்களில் வலிமார்கள், மஜ்தூபான வலிமார்கள் இருக்கலாம், அது வேற. வலிமார்களில் மஜ்தூபான வலிமார்கள் அவங்க ஷேக்மார்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஷேகாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட சான்ற தன்மை இருக்கணும். ரெண்டாவது, தன்னுடைய முரீது பிள்ளைகிட்ட ஒரு குறை இருக்குதுன்னா அதை வெளிப்படுத்தக்கூடாது, அதை மறைக்கணும். அவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு, உன்னிடத்தில் இன்னும் குறை இருக்கிற, அந்த குறையை நீ சீர்படுத்திக்கொள் என்று சொல்லி அவரை சீர்படுத்தணும். அது அல்லாஹ்ட்ட உள்ள குணம். அல்லாஹ், நம்ம அவனுக்கு பாவம் செய்துட்டு இருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் சாந்தமானவன், நம்முடைய பாவங்களை பார்த்துட்டு அவன் சாந்தமாக இருக்கிறான். நம்முடைய குறைகளை, எத்தனையோ குறை நம்மகிட்ட இருக்குது, நம்ம குறைகளை இன்றைக்கி வெளிப்படுத்தலை. ஒவ்வொரு ஆளுடைய குறைகளையும் நம்ம நெத்தியில் எழுதி ஓட்டினா யாராவது ரோட்டில் நடமாட முடியுமா? நாம் சிந்தித்து பார்க்கிறோம், அல்லாஹ் நம் மீது கிருபை செய்திருக்கிறான், நம்முடைய குறைகளை மறைக்கிறான். இந்த தன்மை ஒன்றாவது ஷேக்மார்கள்ட்ட இருக்கணும். ரெண்டாவது சொன்னாங்கோ, சிஃபத்தானி மின் ஹலரத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துட்ட உள்ள 2 தன்மை. ஒன்று அர் ரஃபத் வர் ரஹ்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், ரஊஃபுன் ரஹீம் லக்கத் ஜாஅக்கும் இந்த ஆயத்தில். ரஃபத்து ரஹ்மத்து, அவங்கள்ட்ட கிருபை இருக்கணும், ஷேக்மார்கள்ட்ட கிருபைத்தன்மை இருக்கணும், தன்னுடைய முரீது பிள்ளைகளை சீர்திருத்தக்கூடிய தன்மையில் கிருபை இருக்கணும், மிருதுத்தன்மை இருக்கணும். ரஃபத்தும் ரஹமத்தும், கிருபையும் மிருதுத்தன்மையும் இது ரெண்டும் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த ரெண்டு சிஃபத்தாகவே இவங்களை நமக்கு சொல்லித்தாராங்க. மூணாவது சிஃபத்தானி மின் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் நாயகத்திட்ட இருக்கக்கூடிய ரெண்டு தன்மை. ஒன்னு சிதுக்கு வத்தஸ்தீக், உண்மையும் உண்மைப்படுத்துவதும் அவங்ககிட்ட இருந்தது. உண்மையும் உண்மைப்படுத்துதலும் அவங்ககிட்ட இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி வஸ்ஸிதுக்கு ஃபில் காரி வஸ்ஸித்தீக்கு லம் யுரயா, சிதுக் என்ற உண்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதை உண்மைப்படுத்திய அபூபக்கர் நாயகமும் அந்த குகையில் இருந்தாங்கன்னு பூசரியமாம் சொல்லி காட்டுவத மாதிரி சிதுக் என்ற உண்மையும் உண்மைப்படுத்துதலும் ஷேக்மார்கள்ட்ட இருக்கணும். அல்லாஹுவே அல்லாஹுடைய ரசூலை உண்மையான முறையில் நம்புவது, நம்ப வைப்பது. அடுத்து நாலாவது சிஃபத்தானி மின் ஃபாரூக் அலம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய இரண்டு தன்மைகள், அல் அம்ருன் பில் மஅரூஃப் வன்னஹியும் அனில் முன்கர். ஷேகாக இருந்தா ஒரு தப்ப ஷரியத்துக்கு மாற்றமான தவறை பார்க்கக்கூடிய சமயம் அந்த தவறை உடனடியாக திருத்தக்கூடிய மனோபக்குவம் இருக்கணும். ஒன்னாவது ஷேக்மார்கள்ட்ட தப்பு தவறுகள் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட இருந்தா அந்த தப்பை உடனடியாக திருத்தக்கூடிய ஒரு மனோபக்குவம், நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும். தீமை நடக்குது சரி போயிட்டு போகுது அப்படின்னு இருக்க மாட்டாங்கோ, அது பணிவாக அன்போடு ஆரோக்கியத்தோடு கனிவோடு சொல்லி அதை தீர்த்திருத்துவாங்க. அந்த திருத்தக்கூடிய பண்பாடை தான் இந்த இடத்துல சொல்லி காட்டாங்கோ. உமர் ரழியல்லாஹு அன்ஹு மௌத்தினுடைய சமயத்தில் கூட ஒரு மனிதன் தன்னுடைய காலு கரண்ட காலுக்கு கீழே கைலியை கீழே இழுத்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையை பார்த்துட்டு சொன்னாங்கோ, இது என்ன புதிய அமைப்பு, சொர்க்கத்துடைய வாடகை கூட உனக்கு கிடைக்காதேன். அப்பவும் அசத்தியத்தை தவற தீர்த்திருத்தாங்க. அந்த தன்மை ஷேக்மார்கள்ட்ட இருக்கணும். அடுத்து உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுட்ட இருந்த ரெண்டு தன்மை, ஒன்னு அல் ஹயா வத்தஸ்லீம். ஹயா, ஹயா வெட்கக்குணம். வெட்கக்குணம்னா எல்லாத்துலேயும் வெட்கம் இல்லை, தப்ப செய்ய இதில் வெட்கம், அருவறுப்பான பேச்சுகளை பேசுதில் ஒரு வெட்கம், மார்க்கத்துக்கு மாற்றமான செயல் அங்கீகாரம் நம்பிக்கை அவைகள் அனைத்திலும் வெட்கம். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு காமிலுல் ஹயா இவல் ஈமான், அவங்க பரிபூர்ணமான ஹயாவுக்கு சொந்தக்காரவங்க. அந்த ஹயா மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஹயா, அது ஷேக்மார்கள்ட்ட இருக்கணும். அதே மாதிரி சாந்தப்படுத்தக்கூடிய தஸ்லீமாக்கக்கூடிய ஒரு மனதுக்கு சாந்தம், நிம்மதி, மனிதனுக்கு மற்ற விதங்களில் நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கணும். சிஃபத்தானி மின் ஹலரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு, அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களால் காட்டப்பட்ட இன்னும் ரெண்டு தன்மை. ஒன்று அஸ்ஸுஹுது, ஸுஹுதுல் அதம், பற்றற்ற தன்மை, உலகத்தின் மீது பற்றற்ற தன்மை இருக்கணும், வீரத்தன்மையும் இருக்கணும். மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வீரத்தன்மைகள். இப்படி யார் இந்த 12 தன்மைகளையும் சொல்லித்தாராங்கோ, கல்வில் கல்வில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலான் ரழியல்லாஹு சொல்லாங்கோ, 12 தன்மைகள் என்ன, சார்ந்த குணம், குற்றங்குறைகளை மறைக்கக்கூடிய தன்மை, கிருவை உண்மை உண்மைப்படுத்துதல், நன்மையை ஏவி தீமையை தடுத்தல், அதே போன்று மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஹயா சாந்தமாக்கி வைத்தல், அதே மாதிரி உலகத்தில் பற்றற்ற தன்மை, மார்க்க சம்பந்தமான வீரம், இவைகள் அத்தனையும் இருப்பதுதான் என்னுடைய தரீக்காவில் இருக்கக்கூடிய ஷேகமார்களுடைய தன்மை. அவர்களை தான் நீ ஷேகாக பிடிக்க வேண்டும் என்று கௌசுல் ஆலம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அந்த முறையில் தான் அப்பா அவர்கள் சொல்லி காட்டாங்கோ, நான் காதிரியா தரீக்கால இருக்கணும், ஆனால் ஏதோ காதிரியா காதிரியான்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் நாம் போய் சேர்ந்துடக்கூடாது. ஹாதியன் நில தரீக்கில் காதிரியில் முஜித்தபி, தேர்ந்தெடுக்கப்பட்ட காதிரியா என்ற ஞான வழிபாட்டையில் நான் நடப்பதற்கு என் கல்வி என் உயிரினும் மேலான கண்மணி நாயகமே, நீங்களே எனக்கு ஹாதியாக நேர்வழி காட்டக்கூடியவராக எனக்கு இருங்கள் நாயகமே என்று சொல்கிறார்கள் என்றால், உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காதிரியாவினுடைய பாதை, அந்த பாதையில் சருகுதல்கள் கலப்படங்கள் இல்லாதவைகளை உண்டாக்குதல், இவைகளை உருவாக்கிய ஷேகமார்களிடத்தில் நான் போய் சிக்கிக்கொள்ள கூடாது. உண்மையான காமிலான பரிபூர்ணம் பெற்ற உங்களால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஞானவான்களுடைய பாதை எனக்கு தேவை என்ற ஒரு முக்கியமான வேண்டுதலை வைக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை சொல்லி அடுத்த பைத்திற்கு அடுத்த அடிக்கு நாம் சொல்லி அல்லாஹ் நம்மை நிறைவுபடுத்தி தருவானாக. வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் சத்தியத்தை சத்தியமாக எடுத்து அந்த பாதையில் நாம் வழிநடப்பதற்கும், அசத்தியத்தை அசத்தியமாக எடுத்து கண்டு அதை துறந்து வாழ்வதற்கும் நமக்கு அருள் புரிந்து வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகத்தை நம் உள்ளம் நிறைய அவர்களுடைய மஹப்பத்தை நிறைத்து வைத்து அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பாயிரன்பப்பாக்கியம் கிடைத்தல் புரிவதோடு அவர்களோடு சுவனத்தில் அவர்களுக்கு மிக அருகில் இருந்து அவர்களின் பொற்பாதங்களை கண்டு முத்தமிட்டு அவர்களின் பொன் சுவனத்து பொன் கைகளை அவர்களுடைய கரங்களை பற்றி பிடித்து முத்தமிடம் பாக்கியத்தையும் அவர்களுடைய புனிதம் மிக்க அருமையான அந்த வியர்வைகளையெல்லாம் சுவாசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் புனிதம் நிறைந்த அந்த புனிதமான உமிழ்நீரில் இருந்து ஒரு சிறு சொட்டாவது பாவிகளான நமக்கு கிடைப்பதற்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். எங்கள் இதயம் நிறைந்த இதய வேந்தரே, மக்காவின் வேந்தரே, மதீனத்து நாதரே, எங்கள் இதயம் நிறைந்த கல்புல் காத்தமுன் நபியாகிய எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள் கடைக்கண் பார்வையால் எங்களை பார்த்து எங்களை சீர்திருத்துங்கள் என்ற வேண்டுதலை வைத்து இன்றைய தொடரை நிறைவுபடுத்துகிறேன். அல்லாஹுத்தாலா எல்லா பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்து புரிந்து சத்தியவான்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஃபாத்திஹா. அல்லாஹ் ஷைத்தானு பிஸ்மில்லாஹ்.